என்று டிசம்பர் 2013 இதழில் கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 8C ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் யுக்திகள் யாவை என பல என்னை கேட்பதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. வடிவமைப்பு கோவைக்காக இக்கட்டுரை வரிசை சீன தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் எனும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து அமைத்துள்ளேன். ஆனால் இக்கட்டுரை தொடர் வெறும் தமிழாக்கம் அல்ல. இந்த கட்டுரை வரிசையில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீன கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்டுவதாக உத்தேசம். இதுவரை இக்கட்டுரையில் ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு குழு எவ்வளவு முக்கியம், மாற்றங்களை எவ்வாறு மேற்கொள்ளலாம், விற்பதா வளர்ப்பதா ஆராய்வதா ஆரம்பிப்பதா, விமர்சனங்களின் முக்கியத்துவம் என்பவற்றை பற்றி பார்த்தோம். சென்ற பகுதியில் வருமான லாப திட்டங்களை பற்றி ஆரம்பத்திலேயே யோசிப்பதின் பலனை பார்த்தோம். இப்பகுதியில் லாப கணக்கையும் சில விற்பனை வழிகளை பற்றியும் விவரிப்போம். பிறகு இன்னும் ஒரு ஆரம்ப நிலையத்தை கற்கலாம் வாருங்கள். கேள்வி: நான் எனது நிறுவனத்தை சமீபத்தில் ஆரம்பித்துள்ளேன். தொழில்நுட்பம் நன்கு வளர்ந்து வருகிறது. ஆனால் என் ஆலோசகர்களும் தனி மூலதனத்தாரும் வணிக ரீதியை பிசினஸ் மோட் பற்றி குறைந்து எடுக்கிறார்கள். அதை பற்றி நான் இப்போது கவலைப்படுவானேன்? என் தொழில்நுட்பம் இன்னும் முன்னேறி அதை விற்பொருளாக்கும் தருணத்தில் அதையெல்லாம் யோசித்தால் போதாதா? என்னை குடையும் அன்பர்களை நான் மறுதளித்து விட்டு நிம்மதியாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் முழுமையாக முனைவது எப்படி? தொடர்ச்சி. கதிரவனின் பதில்: சென்ற இரு பகுதிகளில் கூறிய விவரங்களிலிருந்து எந்த வகை ஆரம்ப நிலை நிறுவனமாயிருப்பினும் ஆரம்பத்திலிருந்தே வருமான திட்டத்தை யோசிப்பது ஓரளவுக்கேனும் நல்லதுதான் என்பது புரிந்திருக்கும் என நம்புகிறேன். அத்துடன் நான்கு வணிக வருமான வழிமுறைகளை பார்த்தோம். அவற்றின் சுருக்கம் இதோ. 1. ஒருமுறை பொருள் விற்றல். மேல் வருமானத்துக்கு பொருளை மீண்டும் விற்றாக வேண்டும். 2. பொருட்களை சந்தா முறையில் விற்றல், சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ், மாதத்துக்கு வருடத்துக்கு இவ்வளவு என்று சந்தா பெறலாம். 3. பொருட்களுக்கு பதிலாக சந்தா முறையில் மேக சேவையாக அளிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் XaaS. ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கு மட்டும் பொருந்தும் தொழில் சார்பு சேவைகளை ப்ரொஃபஷனல் சர்வீஸ் செய்யலாம். இவற்றில் தற்போது வலைமேக சேவைகளில் அதிக ஆர்வம் உள்ளது என்று கண்டோம். ஆனால் அது பொதுவாக மென்பொருள் விற்பனைக்கு பொருந்தும். சாதன விற்பனைக்கு பொதுவாக முதல் முறைதான், அதாவது ஒருமுறை விற்று வாடிக்கையாளரிடத்தில் நிறுவியதை இன்ஸ்டால் பயன்படுத்துவதுதான் இன்னும் பொதுவாக காணப்படுகிறது. ஆனாலும் அத்தகைய சாதனங்களின் பயனை வலை சேவையாக அளிப்பது இப்போது ஆரம்பித்துள்ளது. வருங்காலத்தில் அத்தகைய வலை பயன்களை நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ் சேவையாக அளிப்பதும் மிக அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நிறுவனங்கள் தாமே சொந்தமாக உருவாக்கி அல்லது வாங்கி பயன்படுத்தும் மென்பொருட்களை கூட சேவை தருவோரின் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வலை மேகங்களில் மெய்நிகர் தனி வலை மேகமாக வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் வைத்துக் கொண்டு அங்கிருந்தே பயன்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் ஆரம்ப நிலை நிறுவனத்தினர் வருங்காலத்தில் சேவை அளித்து சந்தா கணக்கில் வருமானம் பெறுவதே அதிக வாய்ப்புகளை அளிக்கும் என்று தோன்றுகிறது. சரி, இதுவரை வருமான திட்டங்களை பற்றி ஆழ்ந்து விவரமாக அலசியாயிற்று. இப்போது லாப கணக்கை பற்றி பார்க்கலாமா? லாபம் என்பது மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் எளிதான விஷயம் என்றுதான் தோன்றும். வரவிலிருந்து செலவை கழித்தால் எஞ்சுவது லாபம், அவ்வளவுதானே. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளலாம். ஒரு சிறிய தெருக்கோடி கடை வணிகத்துக்கு அது சுலபமாக பொருந்தக்கூடும். ஆனால் நிறுவனத்தின் லாபத்தை கணிப்பதில் பல உள்ளம்சங்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்துதான் லாப நஷ்ட கணக்கை பார்க்க முடியும். இதில் முதல் படி மொத்த லாபம் என்பது, அதாவது உங்கள் பொருளை நீங்கள் விற்கும் விலையிலிருந்து அதை தயாரிக்க உங்களுக்கு உண்டாகும் செலவை கழித்தால் மீதி கிடைப்பது. இதற்கு விற்கப்படும் பொருளுக்கான செலவு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், COGS என்று சொல்லப்படுகிறது. இதிலும் பல அம்சங்கள் உள்ளன. பொருளில் அடங்கியுள்ள கூறுகளும் காம்பனன்ட்ஸ், மூலப்பொருட்களுக்கான மெட்டீரியல்ஸ் விலை 1. இதை மூலப்பொருள் பட்டியல் விலை பில் ஆஃப் மெட்டீரியல் BOM காஸ்ட் என்பார்கள். பொருளை உற்பத்தி செய்ய ஆகும் செலவு மேனுபேக்சரிங் காஸ்ட். 2. பழுதாகி திருப்பப்பட்டு திருத்தப்படுவது அல்லது பதிலுக்கு நல்ல பொருள் அனுப்புவது போன்றவற்றின் செலவு. 3. பொருளுக்கு உதவி சேவை அளித்தலுக்கான செலவு சப்போர்ட் காஸ்ட் இன்னொரு அம்சம். இப்படி பல அம்சங்களையும் சேர்த்துத்தான் COGS கணிக்கப்படுகிறது. ஒரு நிறுவனம் பலவிதமான பொருட்களை விற்க முடியும். கணினிகள் அல்லது சாதனங்களை விற்கலாம், அல்லது மென்பொருள் விற்கலாம், சேவை அளிக்கலாம். இதில் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு அளவில் மொத்த லாபம் கிடைக்கிறது. நுகர்வோருக்கு விற்கும் சிறிய மின் சாதனங்களுக்கு கன்சியூமர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சதவிகித அளவில் சிறிய அளவுக்கே மொத்த லாபம் கிடைக்கிறது. அதனால் அவற்றை மில்லியன் அளவுகள் கணக்கில் விற்றால்தான் மொத்த லாபம் கணிசமான அளவுக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் பெரும் நிறுவனங்களுக்கு விற்கப்படும் பெரிய சாதனங்கள், மின் விலை சாதனங்களுக்கு சதவிகித அளவில் அதிக மொத்த லாபம் கிடைக்கலாம். அதனால்தான் சிஸ்கோ நிறுவனத்தின் மொத்த லாபம் 65% அதிக அளவில் கிடைக்கிறது. மென்பொருள் விற்பனை தான் இருப்பதிலேயே மிக அதிகமான சதவிகித அளவில் மொத்த லாபம் அளிக்கக்கூடியது. உதவி சேவை செலவை தவிர்த்து மென்பொருள் விற்பனைக்கு COGS மிக மிக குறைவு. மொத்த லாபம் விற்பொருள் என்ன என்பது மட்டுமல்லாமல் எந்த வருமான வகை என்பதையும் பொறுத்துள்ளது. மென்பொருள் விற்பனைக்கு அதிக மொத்த லாபம் என்று கண்டோம் அல்லவா? ஆனால் அதே மென்பொருள் சேவையாக அளித்தால் அதுக்கு சேவை அளிக்கும் செலவுகள், தகவல் மைய செலவு, வரையில் தகவல் அனுப்பும் செலவு, சேவையை நடத்தி கொடுக்கும் ஊழியர்கள் செலவு போன்றவை கழிப்பதனால் மொத்த லாபத்தின் சதவிகிதம் குறைகிறது. ஆனாலும் சாதன விற்பனையை விட அதிகம்தான். அது மட்டுமல்ல, விற்பொருளை எந்த வணிக வழியில் விற்கிறீர்கள் என்பதை பொறுத்தும் மொத்த லாபம் எவ்வளவு என்பது கணிக்கப்படக்கூடும். ஒரே அளவுதான் COGS என்றாலும் நேராக விற்றால் அதிக வருமானம் கிடைக்கும், வேற்றால் மூலம் விற்றால் வருமானம் குறைகிறது. அதனால் மொத்த லாபம் விற்பனை வழியையும் பொறுத்தது. விற்பனை வழிகளை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அடுத்து நிகர லாப கணக்கை, நெட் மார்ஜின் ஆர் நெட் ப்ராஃபிட் பற்றியும் வணிக ரீதி வழிகள் பற்றியும் விவரிப்போம். அதற்கப்புறம் வேறு ஆரம்ப நிலை யுக்தி ஒன்றை பார்க்கலாம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.